இன்னைக்கு டாபிக்குள்ள போலாம். பவர் ஸ்ட்ரகிள் வித் சில்ட்ரன், பவர் ஸ்ட்ரகிள் வித் சில்ட்ரன் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களை எத்தனை பேர் வந்து ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் நான் வெபினார் அட்டன் பண்ணதுனால எனக்கு நிச்சயமா என்கிட்ட நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து ஓகே ஏதோ போகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. ஒருவேளை கொஞ்சம் பேர் வந்து ஒன்னும் லாயக்கு இல்லப்பா, எங்க வீட்டுல ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கூட ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு வித்தியாசமான ஆங்கிள் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பவர் ஸ்ட்ரகிள் வித் சில்ட்ரன் எல்லா ஏஜையுமே கவர் பண்ண நான் ட்ரை பண்றேன். எவ்வளவு முடியுமோ அப்படி பாக்கலாம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோட நம்ம போராடி கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நமக்கே வெறுத்து போகுது, இது என்னது, இது எந்த நேரமும் இவங்களோட போராடி போராடி என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டுல எந்த நேரமும் எல்லா வயசு பிள்ளைகளுக்கும் நமக்கும் இடையில போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது. இதை என்ன செய்யலாம், இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல டெம்பர் டான்ட்ரம்ஸ். இந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ் ரெண்டு வயசு பிள்ளைல இருந்து தொடங்கி பெரிய பிள்ளைங்க வரைக்கும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ எப்படி அந்த டீச்சர் சைல்ட் ஹவு டு ஹேண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர், அந்த ஒரு ஏமாற்றங்கள் கோபங்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். டான்ட்ரம் வந்து ரெண்டு வயசுல, ஈவன் பிஃபோர் தட் கூட அவங்க தொடங்கிடுவாங்க. காலையும் கையையும் போட்டு உதைக்கிறது, தான் நினைச்சது கையில வரலனா கையில இருக்கிறது தூக்கி எரியறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதுலயே அவங்க ஈவன் பிஃபோர் டூ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொறுமையா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட டீச் பண்ண வேண்டியது அவசியம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், டீச் யுவர் சைல்ட் டு லுக் அட் த சாய்ஸஸ். சால்வ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, வயலன்ஸ் இல்லாம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன் நீ இப்படி பண்ற, இப்படி கூட நீ பண்ணலாமே, இப்படி நீ சொல்லலாமே, நீ கத்தாம நீ இப்படி பேசலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாஃப்டா நம்ம எடுத்து சொல்லும் போது நிறைய காரியங்கள்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களை மாற்றிக்கொள்வதை நீங்க பார்க்க முடியும். Praise your child being good. அந்த மாதிரி கத்தும் போது கூட எப்பெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கேட்ட டாய் அவனுக்கு கிடைக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம். இங்க நான் சொல்லியிருக்கேன், ஒரு பசில் விளையாடிக்கிட்டு இருக்கான், அந்த பசில்ல அவன் கடைசியா ஃபிட் பண்ண வேண்டிய அந்த பீஸ் வந்து அதுக்குள்ள சரியா ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்படி எப்படி வச்சு ட்ரை பண்ணுவான், அதுக்குள்ள அதை தூக்கி எரிஞ்சிருவான். அதான் டான்ட்ரம். அந்த தூக்கி எரிய முன்னாலேயே நம்ம அவனை கவனிச்சு ஓகே, ஒரு சில நேரம் அவன் வந்து கூப்பிடுவான், மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டேடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் கூப்பிட்டான்னா அதை நீங்க வந்து என்ன செய்யலாம், பிரைஸ் பண்ணலாம். பரவாயில்லடா நீ கத்தாம நீ அமைதியா கூப்பிடுறே அப்படின்னு சொல்லி, ஒரு எரிச்சலோட ஒரு கோபத்தோட காலையும் கையையும் உதஞ்சுக்கிட்டு வைக்கவே முடியல பாருங்க, இது உள்ள போக மாட்டேங்குது பாருங்க அப்படின்னு அவன் கத்துறானா அதான் டெம்பர் டான்ட்ரம். ஆனா அவன் சாஃப்டா மம்மி எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அல்லது அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்றதோடு மாத்திரம் இல்ல, அப்ப நம்ம அவனை வந்து பிரைஸ் பண்ணணும். பரவாயில்லடா நீ அப்பாவை கூப்பிட்டு ஹெல்ப் கேக்குறீ, இது ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைஸ் பண்ணும் போது அடுத்த தடவை அதை அவன் ஈஸியா நம்ம கிட்ட வந்து ரீச் பண்றதுக்கு நம்ம ஓபன் பண்றோம்னு அர்த்தம். டோன்ட் வெயிட் ஃபார் த இன்விடேஷன். ஒரு சில சமயங்களில் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்களேன் இந்த பையன் என்ன பண்றான், அவனால முடியலன்னு அவன் தட்டி விட்டான், அவ்வளோத்தையும் குறைச்சிட்டான். நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தையே நம்ம அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா தெரியும் கொஞ்ச நேரத்துல அவன் அப்செட் ஆக போறான் அப்படின்னு. அப்போ அந்த தாயோ தகப்பனோ அவன் அப்செட் ஆக முன்னாலேயே அம்மா ஹெல்ப் பண்ணட்டுமாடா அப்படின்னு சொல்லி நம்மளே வாலண்டியரா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றது இன்னும் கொஞ்சம் வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு டான்ட்ரம்குள்ள போய் ஊன்னு கத்தி அதை அவனை சாஃப் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாலே நம்ம என்ன செய்யலாம், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு நம்ம வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் ஒரு சில சமயங்கள்ல இக்னோர் யுவர் சைல்ட்ஸ் டான்ட்ரம்ஸ். இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க, கடைக்கு போகும்போது அடம் பிடிப்பாங்க, விளையாடும் போது அடம் பிடிப்பாங்க, குளிக்க கூட்டிட்டு போகும்போது அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் இக்னோர் யுவர் சைல்ட்ஸ் டான்ட்ரம்ஸ், அவனுடைய அந்த அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறத இக்னோர் பண்ணிடணும், பார்க்கவே கூடாது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் முதல் கேஸ்டே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கத்துனா கத்தட்டும்னு சொல்லி இக்னோர் பண்ணணும். அப்பாவும் பார்க்கக்கூடாது, அம்மாவும் பார்க்கக்கூடாது. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இன்னும் கொஞ்சம் ஒரு சுதி ஏத்தி கத்த ஆரம்பிப்பான். டீச் ஹிம் தட் யுவர் டெம்பர் டான்ட்ரம் இஸ் நாட் த வே டு கெட் யுவர் அட்டென்ஷன். அவனுடைய அட்டென்ஷனை கொண்டு வருவதற்காக தான் அவன் கத்துறான். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா போயிட்டோம், அவன் கண்ணுக்கு மறைவா அடுத்த ரூம் கூட போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள தானா காம் டவுன் ஆகி நம்ம பின்னால ஓடி வந்து மம்மி அல்லது டேடி அப்படின்னு வர்றத நீங்க பாப்பீங்க. சோ நோட் பண்ணுங்க, நேத்து நல்லா அழகா சொல்லி கொடுத்தாங்க, நோட் போடுங்கன்னு சொல்லுங்க. முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேரண்டிங்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன், நீங்க நோட் பண்ணுங்க. இந்த வாரத்துல உங்க பிள்ளை பேரை எழுதி அவன் இந்த வாரத்துல எத்தனை தடவை அவனுக்கு டெம்பர் டான்ட்ரம் பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் அவன் அடைபிடிக்கிறான் அப்படிங்கறத வந்து நீங்க குறிச்சு வைக்கணும். எதுவுமே இதெல்லாம் வந்து சின்ன காரியம் இல்லைன்னு நம்ம அதுலயே சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். சோ நம்ம ரொம்ப கேர் எடுத்தாதான் நம்ம இதுல வந்து வெற்றி பெற முடியும். ஏதோ படிச்சுட்டு போக போறேன், ஏதோ நான் அப்ளை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு இல்ல. இது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சோ நோட் பண்ணி, மூத்த பையன் இந்த வாரத்துல இன்னைக்கு ராத்திரி எது கடம்பிடிச்சான், பால் குடிக்கிறதுக்கு அடம்பிடிச்சான், அல்லது சாப்பிடறதுக்கு அடம்பிடிச்சான், அடுத்த நாள் வந்து டாய்ஸ்க்காக அடம்பிடிச்சான். ஒவ்வொரு நேரத்தையும் போட்டு எழுதி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி நம்ம குறைக்க வேண்டியது அவசியம். Remain as calm as you can. அவங்க கத்தும் போது அவங்களோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து கத்தக்கூடாது. நிறைய நேரம் அந்த சின்ன பிள்ளைங்க லெவலுக்கு நம்மளும் இறங்கி ஏன் கத்துற, ஏன் அப்படி செய்யற, சொன்னா கேட்க மாட்டியா, உட்கார மாட்டியா, தர தரன்னு இழுக்கிறது, இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருக்கிற முரட்டுத்தனமான காரியங்கள். Remain as calm as you can. அதுக்குதான் நேற்று how to control your anger அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது. நம்ம எப்படி காமா இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். Remain as calm as you can. நம்ம காமா இருக்கிறதுக்கு நேற்று நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, காமா இருக்க பழகுங்க. எத்தனை தடவை அந்த டான்ட்ரம்க்கு கீழே நீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்க, நீங்க காமா இருந்தீங்களா இல்லையா, உங்களால எத்தனை நிமிஷம் காமா இருக்க முடிஞ்சிச்சு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம முன்னால போக 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 தான் நம்மளால வந்து மேக்சிமம் பெனிஃபிட் ஆக முடியும். கன்ஃபரண்டேஷன்ஸ், ஒவ்வொரு நாளும் அவங்களோட வந்து பயங்கர ஒரு மோதல் பாத்தீங்கன்னா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க நம்ம பிள்ளைகளோட நம்ம மோதல் படிக்கிட்டேதான் இருப்போம். கன்ஃபரண்டேஷன் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எல்லா காரியத்துக்கும் வாக்குவாதம் தான், எல்லா காரியத்துக்கும் வாக்குவாதம் தான். இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். Think of confrontations you commonly have with your children. பொதுவா எதுக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, படுக்க வைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை. மூணு வயசு பையனை படுக்கையில போடுறதுன்னா அப்படி ஒரு பெரிய விஷயம். ஒரு 1 hour ஆவது போராடுவாங்க. நம்ம படுக்க வச்சா அவன் எழுப்பி வருவாங்க, படுக்க வச்சா எழுப்பி வருவாங்க. நான் அந்த புக்ல வாசிக்கும் போது ஒரு பேரண்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு, ஒவ்வொரு தடவை அவர் படுக்க வச்சுட்டு சரி தம்பி நீ தூங்கு அப்பா போறேன், நீ எழுப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா பின்னாலே வருவானோ, என்ன எனக்கு தண்ணி வேணும், அடுத்த தடவை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் தண்ணி வேணும். நாலாவது தடவை அவர் வந்து கோபமா இன்னொரு தடவை கூப்பிட்டேன்னா நான் அவனை அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அவன் டேடின்னு கூப்பிட்டானா, என்னன்னா நீங்க அடிக்க வருவீங்களா, அடிக்க வரும்போது தண்ணியும் கொண்டு வாங்க அப்படின்னானா. இது வந்து சின்ன ஒரு வேளை வேடிக்கையான ஒரு சம்பவம். ஆனா சின்ன பிள்ளைகளால அப்படிதான், அவங்களால அவ்வளவு ஈஸியா வந்து படுக்கையில படுக்க வைக்கிறது வந்து படுக்கிறது வந்து அவனுக்கு கஷ்டம். இதுக்கு நான் முன்னாலே ஒரு குழு கொடுத்திருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. ஈவினிங்க அல்லது 6 to 7 அல்லது 7 to 8 அவனோட எந்த அளவுக்கு நீங்க விளையாடுவீங்களோ, அவனுக்கு நிறைய பிசிக்கல் டச், அவனுக்கு நிறைய ஹக், அவனை ரொம்ப அவனை வந்து அவ்வளவு தூரம் நீங்க அரவணைத்து கொண்டீங்கன்னா, அந்த பெட்ல தனியா அவன் படுக்க போகும்போது இவ்வளவு டிராமா இருக்காது. இது ஒன் ஆஃப் த வே. நம்ம நல்லா அவனோட வந்து பிசிக்கல் கான்டாக்ட் வச்சு அவனோட கூட உட்கார்ந்து, அதுக்கு தான் பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்றாங்க. பெட் டைம் ஸ்டோரிஸை வாஸ்து அப்படியே அந்த கதை சொல்றதுக்கு எல்லாம் ஸ்டோரி. இப்பெல்லாம் நீங்க உடனே போனை கொடுத்து அதுல ஒரு ஆப்பை போட்டு அதுல உள்ள கதை பார்க்க சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க, அது தவறு. நீங்க பக்கத்துல இருந்து அவனுக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லி அவனை படுக்க வைக்கலாம். போராடக்கூடாது, போராடிக்கிட்டே ரெண்டு பேரும் வம்பு பண்ணிக்கிட்டே கூட இருக்கக்கூடாது. இன்னொரு மெத்தட் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு வந்து என் கடைசி மகனுக்கு அவனுடைய ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்திக்கு வந்து 4 வயசு, அடுத்தவனுக்கு வந்து 1 வயசு. ஒரு நாள் சொன்னா, இவா படுக்கவே மாட்டேங்கிறா, அவளை படுக்க வைக்க முடிஞ்சு பெரிய போராட்டம், எத்தனை தடவை படுக்க வச்சாலும் பின்னாலே வந்து டேடி டேடி நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கடைசியில சொன்னா, இன்னைக்கு நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சேன், நீ படுக்கைக்கு போயிட்டு பின்னால அப்பா பின்னால வராம இருந்தேன்னா நான் வந்து உனக்கு 2 ஸ்டார் தருவேன் அப்படின்னு. ஸ்டார் வந்து கீழே பாயிண்ட்ல வர்றேன், அவார்ட்ஸ் யூஸ் பண்றது. நல்ல ஒரு சார்ட் ஒட்டி போட்டுக்கோங்க, அதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதுக்காக எல்லாம் ஸ்டார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதலையே வந்து ஃபேமிலி ரூல்ஸ்ல ஃபேமிலியா உட்காந்து பேசும்போது டிசைட் பண்ணிக்கோங்க. அவன் சொல்லியிருந்தானா, நான் 2 ஸ்டார் கொடுப்பேன். அன்னைக்கு அவன் எழும்பியே வரலையே. அடுத்த நாள் அவன் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான், 2 ஸ்டார் கொடுக்க. என்ன மெத்தட் வச்சிருக்கான்னா, ஹவு மெனி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டார், இத்தனை ஸ்டார் நீ கலெக்ட் பண்ணிட்டேன்னா, ஏர்ன் பண்ணேன்னா நான் உனக்கு வந்து ஒரு டாய் வாங்கி கொடுப்பேன். அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் ரொம்ப அழகா வந்து அதெல்லாம் குடும்ப டாய்ஸ் ஸ்டார் ஏர்ன் பண்ணி அந்த அம்மா வந்து ஒரு ஃபயர் என்ஜின் வாங்கிட்டான். ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட அதை காட்டுற ஃபயர் என்ஜின் ஏன் பண்ணிருக்கே பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பல உங்களுக்கு எல்லாம் நிறைய நீங்க வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணலாம். எங்க போராட்டம் வருதோ கன்ஃபரண்டேஷன்ஸ் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ட்டையும் சரி, அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம எத்தனையோ ஸ்டேஜ் கடந்து வர்றோம், டாட்லர்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலர்ஸ், அதுக்கு பிறகு பிரைமரி ஸ்கூலர்ஸ், எலிமெண்டரி ஸ்கூலர்ஸ், டீன்ஸ், இத்தனை ஸ்டேஜ் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. அப்ப எந்த அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜுக்கு ஏற்றபடி என்ன யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. அது அடுத்தது டைனிங் டேபிள்ல பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கணும். வெஜிடபிள்ஸை வாய்ப்புல திணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சண்டை. அம்மாவும் பையனும் போடுவாங்க, அல்லது அப்பாவும் பையனும் போடுவாங்க, அப்பாவும் மகளும் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான காரியங்களா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம், போராடக்கூடாது அப்படிங்கு சொல்லி நம்ம யோசித்து என்ன யூஸ் பண்ணலாம் சொல்றது யோசித்து அதை இன்னைக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி டைம்ல அதை வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்றது நல்லது. டிவி ஷோ பாக்குறது, இந்த ஷோ பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் பாப்பேன்னு உட்காந்துருப்பாங்க. நம்ம தர தரன்னு இழுத்துட்டு போகிறது அதெல்லாம் வந்து தப்பு. அதுக்கு பதிலா எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து அப்பாவும் அம்மாவும் யோசித்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கு உதவியா தான் கீழே மூணு பாயிண்ட் போட்டிருக்கேன். ஒன்னு, ஃபேமிலி ரூல்ஸ் அபவுட் தீஸ் திங்ஸ். இன்னைக்கு இந்த ஷோ இவ்வளவு நேரம் தான் பாக்கணும், 6:30 ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணிருக்கணும். ஆஃப் பண்ணலைன்னா கான்சிக்வன்சஸ் என்ன, அடுத்த ரெண்டு நாள் வந்து டிவி டைம் கிடையாது. அப்போ நீங்க கத்திக்கிட்டா இருக்க கூடாது, ஆஃப்னு ஆஃப்னு தம்பி ஆஃப்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆஃப்னு, இந்த கூப்பாடு வீட்டுக்குள்ள கேட்க கூடாது. கரெக்டா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு வார்னிங் கொடுக்கலாம், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கும், உனக்கு 5 மினிட்ஸ்ல நீ ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஆஃப் பண்ணலைன்னா நீங்க கரெக்டா டைமுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓகே அடுத்த 2 நாள் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப அடுத்த டேண்ட்ரம் ஆரம்பிக்கும், கத்தோ கத்துன்னு கத்துவாங்க, குதி குதின்னு கத்துவாங்க, நம்மள திட்டுவாங்க, அர்த்தமற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. எதையும் கண்டுக்க கூடாது, அமைதியா போயிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2-3 நிமிஷத்துல காம் டவுன் ஆன பிறகு அவன் நம்மள மரியாதை இல்லாம பேசியிருந்தானா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். மற்றபடி அராசிமா அந்த சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுல, இது ஒன் ஆஃப் த மெத்தட். அடுத்தது யூஸ் அவார்ட்ஸ். இப்ப நான் சொன்னல என் பேத்திட்ட என் பையன் கண்டு செய்த காரியத்தை நீங்க இந்த அவார்ட்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த காரியம் செய்தேன்னா, இந்த வேலை செய்தேன்னா உனக்கு இத்தனை ஸ்டார் கொடுக்க, அல்லது இத்தனை பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதை கூட்டி மாச கடைசியில அவங்களுக்கு வந்து நீங்க கைட் பண்ணணும், என்ன கொடுப்பேன், எப்படி என்ன எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத அப்பா அம்மா வந்து டிசைட் பண்ணி அதை அவங்களுக்கு வந்து முதலாவது சொல்றது நல்லது. When they disobey, they have to meet the consequences. அது ரொம்ப முக்கியம். கான்சிக்வன்சஸ் போட்டா பிறகு மறுபடியும் அழுது அடம் பிடிச்சு நான் இனிமே பண்ண மாட்டேன், நான் அடுத்து நான் இனிமே பண்ணல பண்ணலன்னு நம்ம முந்தானியை பிடிச்சிக்கிட்டே வந்தோடனே சரிப்போ அப்படின்னு மறுபடியும் வந்து டிவி போட்டு விட்டோம்னா அவ்வளவுதான், வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். சோ ஸ்டபர்னா இருக்க வேண்டிய இடத்துல பேரண்ட்ஸ் கட்டாயமா ஸ்டபர்னா இருக்கணும். செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல நல்லா செல்லம் கொடுங்க, நல்லா கொஞ்சங்க, ஹக் ஹோல்ட் கொடுங்க, ஹக் கொடுங்க, தலையில தலைவலி முடிவழியா நம்ம கைய கொடுத்து விட வருடி விடலாம், நிறைய காரியம் சொல்லி கொடுத்தாச்சு. சோ முரட்டுத்தனமா நம்ம அவங்களோட டீல் பண்ணாம சாஃப்டா ஆனா ஸ்டபனா டீல் பண்ண வேண்டியங்களை பண்ணிதான் ஆகணும். அடுத்த கன்ஃபரண்டேஷன் பாத்தீங்கன்னா, அனதர் சேலஞ்ச் இஸ் டு மேக் தம் டு டூ தேர் டெய்லி கோரஸஸ். வீட்டுல உள்ள வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கு அப்படி ஒரு போராட்டம். பெட்ட மடினா மடிக்க மாட்டாங்க, துணியை கொண்டு வாஷர்ல போடுனா போட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் போராடுவாங்க, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஒண்ணுமே செய்ய வைக்க முடியலையே எங்களால, ஒண்ணுமே செய்ய வைக்க முடியலையே. அப்ப பேரண்ட்ஸ் வந்து தோத்து போனவங்க அப்படிதானே. இன்னைக்கு தேதியில பிள்ளைகள் தான் வெற்றி பெற்ற வீரர்களாக நிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரோல்ல அவங்க வளர்றாங்களா இல்லையாங்கிறது மிக முக்கியமான காரியம். இப்ப இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, முதல்ல நீங்க உட்காந்து உங்க வீட்டுல கொஞ்சம் என்னென்ன வேலைகள்லாம் அவங்க செய்ய முடியுமோ அதை எழுதிக்கோங்க. உங்களுடைய ஏஜ் குரூப்பை பொறுத்து இருக்குது, கட்டாயமா பிள்ளைகளுடைய ஏஜுக்கு தக்கபடி அவங்களுக்கு வேலைகள் கொடுக்கணும். இங்க நான் சும்மா மாடலுக்கு கொஞ்சம் எழுதியிருக்கேன், வீட்டை பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும், பையனும் செய்யணும், பொண்ணும் செய்யணும். நல்லா 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 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப கேட்ட மொத்தம் சொல்றீங்க, ஆண்டி நான் தான் எங்க வீட்டுல பாத்திரம் விளக்குறேன், நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு எத்தனை ஹஸ்பண்ட் ரொம்ப உற்சாகமா சொல்றீங்க. அப்ப உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க அதை சொல்லி கொடுக்கணும், பையனா பாத்திரம் கழுவ வேண்டாம், பையனா பெருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். ஸ்டாண்ட் போட்டு ஒரு வாரத்துக்குரிய ஷெடியூல போட்டு, யார் யார் இந்த வாரம் செடிக்கு யார் தண்ணி ஊற்றணும், யார் இன்னைக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும், இதெல்லாம் போட்டு கொடுங்க. அப்போ அவங்க அதன்படி அவங்க செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். டெய்லி கோரசஸ்ல ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்க கூடாது. இங்கேயும் அப்படிதான், கான்சிக்வன்சஸ் சொல்லிருங்க, அவார்ட் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, இது செய்யலைன்னா இது பனிஷ்மெண்ட், இதை செய்தா இது அவார்ட், ரெண்டும் நீங்க சொல்லும் போது நிறைய காரியங்களை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு ஒரு மாசம் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இன்னொரு மெத்தட் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வித்தியாசமா பிள்ளைகள்கிட்ட வந்து டீல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஒரே மாதிரி குழம்பு வச்சா எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? அதே விதத்துல இந்த மெத்தட்ஸும். அடுத்த கன்ஃபரன்டேஷன் வந்து there should be a healthy balance between work and play. வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கறதுக்காக எந்த நேரமும் பிள்ளைகள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்க மாதிரி வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு டீன் பிள்ளைகிட்ட ஏமா வீடு பெருக்கணியா அப்படின்னு கேட்டா பெருக்கலையா, எங்க அம்மா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு டாப் ஒர்க்கர் இருக்கா அவ செய்வாளாம், எல்லா வேலையும் எல்லாருக்கும் செய்ய பழகிருக்கணும், அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஆனா அதே சமயத்துல ஸ்கூல் டேஸ்ல அவங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறதுனால அதையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா நாளும் அவங்களே எல்லா வேலையும் செய்யணும்னு நம்ம சுமத்த முடியாது. ஆனா சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்கலைனாலும் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். அடுத்த கிளைமேக்ஸ் எங்க நமக்கு போராட்டம் ரொம்ப வருதுன்னு சொன்னா, அவங்களை உட்கார்ந்து படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது, இதுல பெரிய போராட்டம். ஆனா இன்னைக்கு நான் இதுக்குள்ள போகல, இதுக்குள்ள போனா ஒரு பெரிய ஃபுல் டே நம்ம அதை பத்தி தான் பேசணும். உட்காந்து நீங்க பாருங்க, அடுத்த வாரம் வந்து நீங்க சொல்லுங்க, அவனை உட்கார வைக்கிறதுக்கு எந்த மாதிரி மெத்தடெல்லாம், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்க செய்து பார்த்துட்டோம், ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். நான் கூட அப்படிதான், எப்படியே கடைசி பையனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த பாடுபட்டு இருக்கிறேன், கடைசியில எல்லாமே அப்செட் ஆயிரும், எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகளுக்கு டீச்சரா இருந்து எல்லாரையும் நடத்திட்டோம், கடைசியில நம்ம பிள்ளைய உட்கார வைக்க முடியலையேன்னு நான் சோர்ந்து போன நேரங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம மறுபடியும் அதுல என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். கத்தாம திட்டாம எப்படி அவங்களை வந்து உட்கார வைக்கலாம், அதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத இன்னொரு நாள் அதை வந்து தெளிவா பார்க்கலாம். டீலிங் வித் ஃபீலிங்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸோட நம்ம வந்து கட்டாயமா, முன்னால உள்ளதுலயும் நான் சொல்லியிருக்கேன், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஃபீலிங்ஸை வச்சுதான் அவன் நமக்கு பக்கத்துல வாரானா இல்லையாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர் லிசனிங் தட் கேன் பி கிவ் கிரேட்டஸ்ட் கம்ஃபர்ட், இட் இஸ் அவர் அக்செப்டன்ஸ் ஆஃப் தேர் அன்ஹாப்பி ஃபீலிங்ஸ். அவனுடைய முரட்டுத்தனம், அவனுடைய கோபம், அவனுடைய எரிச்சல், இதெல்லாம் நம்ம வந்து உணர்கிறோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும். நம்மள பையனாவே முன்னால இரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு, அப்படி இருக்க முடியாது. அவனுடைய கோபம் வரும், அவனுக்கு பொறாம வரும், அவன் வந்து ஒரு சில சமயங்கள்ல வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான், திருடுவான், நிறைய காரியங்கள் இருக்கு சின்ன பிள்ளைகள் தப்பு பண்றது. அதை நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி காட்ட வேண்டியது அவசியம். அவர் சில்ட்ரன் ஆர் டெலிங் அஸ், அவங்க நம்ம அவங்க கிட்ட திருப்பி கத்துறோம், இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அதே அப்படி நிக்கிற, அதே பண்ண அப்படி நம்ம கத்தும் போது அவன் என்ன நினைக்கிறான், டு நாட் ஆஸ்க் ஆல் தீஸ் குவஸ்டின்ஸ், டு நாட் கிவ் மீ லாஜிக், லாஜிக்கா என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட வந்து இதுதான் தப்பு, நீ இப்படி செய்யாத அப்படின்லாம் சொல்லாதீங்க, ஜஸ்ட் லிசன். ஒரு சில நேரங்கள்ல பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப பேசுவாங்க, அது மூட் சிங், ஒரு சில நேரம் அவங்களா வந்து கடகட கடகடன்னு என்னமா பேசுவாங்க, உடனே நம்ம குறுக்க போய் அது செய்யாத, இதை செய்யாத, இதையே இப்படி செய்த, அதையே அங்க போட்ட அப்படின்னு சொல்லாம அவங்கள வந்து கவனிச்சிங்கனாலே அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கறது வந்து அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். அவன் நமக்கு க்ளோஸா வரான், அம்மா அப்பா நம்மளுடைய ஃபீலிங்ஸ அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவன் உணரணும். As a parent, we feel we have to fix things. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அவன் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம மைண்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தா, அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஆனா நம்ம மைண்ட்ல என்ன ஒர்க் பண்ணுவோம்னா, இவனுக்கு எப்படி இந்த காரியத்தை சரிப்படுத்த சொல்லி கொடுக்கறது. அவன் பேசி முடிச்ச உடனே நம்ம சொல்லணும், ஆஹா இப்படி எல்லாம் செய்திருக்க கூடாது தம்பி, நீ இப்படிதானே பண்ணிருக்கணும், நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம துடிச்சுட்டு வருவோம். ஆனா இங்க நான் கொடுத்துருக்கேன், இட்ஸ் அ சேலஞ்ச், என்ன செய்யணும், நம்மளுடைய திங்கிங் ஷிஃப்ட், அவர் திங்கிங் ஃப்ரம் ஹவு டு ஐ ஃபிக்ஸ் திங்ஸ், நான் அவனுக்காக அதை எப்படி செய்வேன்னு சொல்லாம, How do I enable my kids to fix things for themselves? அவன் அந்த காரியத்தை அடுத்த தடவை சரியா செய்யறதுக்கு நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. பேச தொடங்கும் போதே இது பெரியவங்களுக்குள்ளயும் புருஷ பஞ்சாதிக்குள்ளயும் இதேதான். ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம மைண்ட்ல என்ன வந்துடும்னா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதை எப்படின்னு சொல்லணும், இதை முடிக்க முந்தையே நம்ம பாஞ்சுக்கிட்டு அதையும் எப்படி பண்ணீங்க, இதையும் எப்படி பண்ணீங்க, இதை எப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்றதுதான் முந்திக்குவோம். அதேதான் பிள்ளைகள்டையும், ஒரு நாளும் அவங்கள வந்து பேசும்போது குறுக்கிடாதீங்க, அவங்க பேசட்டும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்ல வெளிப்படுத்தட்டும். வெளிப்படுத்தும் போது நம்ம மனசுல, ஓகே ஏய் நீ இப்படி செய்தது தப்புடா, நீ ஏன் ஹோம்ஒர்க் நோட்ல எழுதாம வந்த, நாளைக்கு எல்லாம் கட்டாயமா எழுதிட்டு வந்திருக்கணும், என்ன அடுத்தவங்கிட்ட அடுத்த பையன்கிட்ட ஏன் நீ கேக்குற அப்படின்னு நம்ம ஆலோசனை கொடுக்காம, அவன் ஓகே சரி இப்படியா, அப்போ நாளைக்கு என்னடா செய்யலாம், இந்த மாதிரி நடக்காம இந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா நாளைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு நீ இப்படி பண்ணதுனால உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சு, இப்படி சண்டை வராம இருக்கணும்னா நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயே பிளேட்ட போட்டு அவன் அதை யோசித்து அடுத்த நாள் அவனாகவே அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு பேரண்ட்ஸ் அவனுக்கு வழி வகுத்து கொடுக்கணும். என்னாலும் பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து இதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்ய அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஈஸி, ஆனா அது வந்து லாங் ரன்ல அது வந்து ஒர்க் ஆகாது. அவன் வந்து கட்டாயமா தானா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவன் வந்து கட்டாயமா அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். டீலிங் வித் ஃபீலிங்ஸ், ட்ரை டு புட் இன் டு வேர்ட்ஸ் வாட் யூ திங்க் த கிட் இஸ் ஃபீலிங் பட் ஹோல்ட் பேக் ஆன் வாட் யூ ஆர் ஃபீலிங். அவன் சொல்லி முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க நான் இன்னைக்கு அப்படி பண்ணனா, நான் இப்படி பேசினேனா, உடனே என் ஃப்ரெண்டு உடனே என்னை இப்படி பண்ணிட்டான் அல்லது என்னை அடிச்சுட்டான் அப்படி வந்து ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. நல்ல ஒரு இமேஜினேஷன் கூட இந்த சின்ன வயசுல ரொம்ப இருக்கும். என்னமோ அவன் சொல்லுவாங்க, சொல்லி முடிச்சா பிறகு நீங்க என்ன சொல்லணும், அவன் சொன்ன அதே வார்த்தையை திரும்பி, நீ இப்படி ஃபீல் பண்ற என்ன தம்பி, நீ அவன் வந்து உன்னை திட்டின உடனே உனக்கு வந்து கோபம் வந்துருச்சு, என்ன அவன் உன்னை அடிச்சுட்டான உடனே நீயும் பதிலுக்கு அடிக்கணும்னு யோசித்த, என்ன அப்படின்னு அவன் என்ன சொன்னானோ அதையே அவன்கிட்ட திரும்ப சொல்லி அவனுடைய ஃபீலிங்க நம்ம அக்செப்ட் பண்றோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, சொல்யூஷன் கொடுக்காதீங்க, சொல்யூஷன் கொடுக்க கூடாது. எந்த பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து நம்மளா சொல்யூஷன் கொடுக்காம அவனுடைய ஃபீலிங்க முதலாவது நம்ம அக்செப்ட் பண்ணி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்துல இது இன்னொரு சீன், அது வேற சீன், அவங்க வந்து கதை சொல்ற சீன். இந்த சீன் வந்து நம்ம கிட்ட அடங்காம நம்ம கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி அமர்க்களம் பண்ணி நம்மள ஒரு வழி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்க என்னதான் நம்ம கிட்ட கத்துனாலும் வச்சாலும் கடைசியில நம்மளுடைய ரோல், நம்ம ரோல் வந்து நம்ம வந்து இந்த யுவர் சைல்ட் வாண்ட் டு நோ எக்ஸாக்ட்லி வேர் யூ ஸ்டாண்ட், யுவர் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் பிளே அ விட்டல் ரோல் இன் டிட்டர்மின் தேர் சாய்ஸஸ். இப்ப டிவி சொன்ன, டிவி ஆஃப் பண்ண உடனே ஒரு காட்டு கத்து கத்துவான், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எனக்கு ஒரு பிடிக்கவே இல்லை, அது இன்னும் இன்னும் நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைகள் பக்கத்துல இருந்து அதனால எனக்கு ரொம்ப சொல்ல தெரியல, நிறைய பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்னதான் கத்துனாலும் கடைசியில அவனுக்கு தெரியணும், நம்ம கத்துனாலும் ஒன்னும் நடக்காது, நம்மளை அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேல நம்மளை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும். அதாவது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்யணும், பிள்ளைய செய்யணும் அப்படிங்கறத அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆனா கத்தாம கூப்பாடு போடாம அவனுக்கு ஈக்குவலா நம்மளும் குதிக்காம சாஃப்டா, இதுதான் இப்படிதான் நம்ம வீட்டுல நீ இப்படி அவனை அடிச்சுட்டேல அப்ப உனக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் தான், நீ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அமைதியா உட்காந்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பனிஷ் ஆர் நாட் டு பனிஷ், பனிஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம பனிஷ் பண்ணும்போது என்ன நடக்குது, when we punish a teen we close the door on him. இப்போ ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டா இந்த அம்மா கத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டேல நாளைக்குல இருந்து நீ இது வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவ ரூம்ல போய் உட்காந்துக்கிறான், அப்ப அவன் என்ன செய்வா, அதோட வந்து அவளுக்கு அங்க அவ்வளவுதான் லிமிட், அதுக்கு பிறகு அவ வந்து ரூம்ல போய் உட்காந்து ஆமா நான் செய்தது தப்புதான், எங்க அம்மா சொன்னது ரொம்ப ரைட்டு தான் அப்படின்னு யோசிக்க மாட்டான். அவன் என்ன செய்வா உள்ள போய், தே ஆர் மீன் அண்ட் தே ஆர் அன்ஃபேர், அவங்க என்ன வெறுக்கிறாங்க, என் பின்னாலேயே நிக்கிறாங்க, நான் என்ன செய்தாலும் தப்புன்னு சொல்றாங்க, இப்படிதான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். பனிஷ் பண்றீங்க, நீங்க வந்து திட்டுறீங்க அல்லது அடிக்கிறீங்க, இதெல்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணிட்டு போ ரூம்ல உட்காரு வெளியே போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போய் என்ன யோசிப்பாங்க, எங்க அப்பா எவ்வளவு ஞானமா நடந்துக்கிறாங்க, எங்க அப்பா எவ்வளவு அருமையா பேசுறாரு அப்படின்னு அவங்க நினைக்க போறதே கிடையாது. அது போல என்ன நினைப்பாங்க, எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை, ஏன்தான் இவங்க வீட்டுல பிறந்தனோ எனக்கு தெரியல, இந்த அப்பா அம்மாவுக்கு ஏதான் நான் பிள்ளையா பிறந்தனும், இன்னொரு தடவை நான் இதை கட்டாயமா செய்வேன், எப்படி பிடிபடாம நான் இந்த திருட்டு திறந்து பண்ணுவேன் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. சோ பனிஷ்மெண்ட் ரிசல்ட் என்னங்கறத கொஞ்சம் யோசித்து பாக்கணும். Punishment deprives him of the work he needs to do, become more mature and more responsible. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அஸ் அ பேரண்ட்ன்றது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் திரும்ப இவன் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன்னா அவன் திரும்ப இதை பண்ண மாட்டான், நீ இன்னைக்கு தப்பு பண்ணிட்ட நீ அதனால நான் உனக்கு வந்து இந்த மாசம் வந்து உனக்கு காசே தரமாட்டேன் அல்லது நீ விளையாடவே போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது சோ அவன் என்ன நினைக்கிறான் இனிமே அதை செய்யவே மாட்டான் அப்படிங்கறது பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா பையன் அதை செய்ய மாட்டான், அதுக்கு மேல நம்ம மேல ஒரு வெறுப்பு ஒரு எதிர்ப்பு நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் அவனுக்குள்ள வரும். அதை விட நம்ம வந்து அவனை டிசிப்ளின் பண்ணும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவன் யோசிப்பான். ஹி வில் லுக் அட் வாட் ஹி டிட் தட் வாஸ் ராங், நான் செய்தது தப்பு, நான் என்ன செய்யணும், இனிமே நான் இப்படி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்கணும் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் யோசிக்கிறோம் இல்லையா. அதுதானே நம்மளுடைய எண்ணம். ஒரு காரியத்துக்காக நம்ம அவனை திட்டும் போது அல்லது அடிக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இதெல்லாம் அவன் ஃபிகர் அவுட் பண்ணணும், இந்த காரியங்கள் எல்லாம் அவன் செய்வதற்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் தடையா இருக்கு. பனிஷ்மெண்ட் உடனே அவன் ஆயிடுறான், க்ளோஸ் ஆயிடுறான். ஓகே இவங்க கிட்ட சொன்னபடியே கேட்க கூடாது, இன்னொரு தடவை கட்டாயமா இவங்களை ஏத்துதான் நிக்கணும் அப்படின்னு அவனுடைய மைண்ட் வந்து ரிபெலியஸா மாறிடுது. சோ பனிஷ்மெண்ட்ட தள்ளி வைங்க, ஆனா டிசிப்ளின உள்ள கொண்டு வாங்க. எப்படி டிசிப்ளின் பண்ணலாம், எப்படி எப்படி எல்லாம் அவனை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர திட்டி அடிச்சு அந்த மாதிரி பனிஷ் பண்ணும் போது அதனுடைய எஃபெக்ட் இல்லாம போயிடுது. For real change to take place, our teenager needs to do their emotional homework. உட்காந்து அவன் யோசிக்கணும், ஓகே இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், அப்ப அடுத்த தடவை நான் இப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறதுக்கு நம்ம கொடுக்கற அந்த டிசிப்ளினிங் வந்து அவனை வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ முடிஞ்ச அளவுக்கு பனிஷ்மெண்ட்டை தள்ளி போடுறது நல்லது. அடுத்த மெத்தட் வந்து ஒர்க்கிங் இட் அவுட் டுகெதர். நிறைய நேரம் நம்ம பவர் ஸ்ட்ரகிளை அவாய்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்றது ஒரு நல்லது. இங்க ஒரு நல்ல கார்ட்டூன் கிடைச்சது, அதனால நான் அந்த கார்ட்டூனே உங்களுக்கு போட்டிருக்கேன். இது ஒரு டீன் பையனுடைய ரூம், அவன் படுத்து கிடக்கான். இது அம்மா ஃபாரின் லேடிங்கிறதால அவங்க பேண்ட் ஷர்ட்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஜாஸ் ஐ நோ இட்ஸ் யுவர் ரூம் பட் ஐ நீட் டு டாக் டு யூ அபவுட் த மெஸ். அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அவன் கட்டில அவன் ஒரு மூலையில கிடக்கான், அந்த பக்கம் நாய் கிடக்குது, இந்த பக்கம் ஷூ கிடக்குது, சாப்பிட்ட பிளேட் அப்படியே கிடக்குது. அவங்க அம்மா சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க, என் ரூம் வந்து இப்படிதான் இருக்கும், எனக்கு தெரியும் எது எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க பாதர் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். அதாவது ஸ்டெப் ஒன் வந்து ஐ இன்வைட் யுவர் டீம் டு கிவ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. முதல்ல ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை வித்தியாசமா ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம டீல் பண்ணலாம், ஒர்க்கிங் இட் அவுட் டுகெதர். இந்த பிரச்சனை இந்த ரூம் வந்து மெஸ்ஸியா தான் இருக்கும். நிறைய உங்க பிள்ளைகளுடைய ரூமை நீங்க போய் பாத்தீங்கன்னா காலவே வைக்க முடியாது. தனி ரூம் கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்குள்ள நம்ம காலை எங்க வைக்கிறதுன்னு பார்த்துதான் வைக்கணும். அப்படிதான் நிறைய பிள்ளைகளுடைய ரூம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உடனே ஊன் கத்தி அதை தூக்கி போடு இதை தூக்கி போடு இங்க வா அதை எடு இதை எடுன்னு கத்துனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இங்க ஒரு அழகான பிளான் போட்டிருக்காங்க. அவர் அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, நான் இதை பத்தி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ரொம்ப அழகா சொல்றான், இப்படிதான் இருக்கும், எனக்கு தெரியும் எது எது எங்க இருக்கும்னு நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அடுத்த என்ன செய்யறாங்கன்னா ஸ்டேட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய ரீசனா ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னால பக்கத்திலே வர முடியல, பயங்கர ஸ்மெல்லா இருக்குது, இது இப்படி அருவறுப்பா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய வியூவை சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3, இன்வைட் யுவர் டீனேஜர் டு பிரெயின் ஸ்டார்ம். சரி அவன் அவன் சொல்றாங்க, வா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இந்த ரூமை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பாருங்க. சோ வாட் பக்ஸ் மீ டசன்ட் பாதர் யூ, எனக்கு நாத்தமா இருக்குன்னு சொல்றேன், அவன் சொல்றான் எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படிங்கிறான். கடைசியா வா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து யோசிப்போம், இதை வந்து எப்படி எல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்த முடியும்னு சொல்லி. அடுத்தது அவனும் ஐடியா சொல்றான், இவனும் ஐடியா சொல்றாங்க, ஒரு பேப்பர்ல அழகா எழுதுறாங்க. இது நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அவசியம், இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நமக்கு பொறுமையா கிடையாது. Hold your nose when you pass my room. நாத்த எடுக்குன்னு சொல்றேல, அப்ப நீ இந்த ரூம கடந்து போகும்போது என்ன பண்ணு, உன் மூக்க பிடிச்சுக்கோ அப்படிங்கிறான். அல்லது அடுத்தாப்புல ஐடியா கொடுக்குறான், எனக்குன்னு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துரு, நான் இந்த நாத்தத்தை எல்லாம் உள்ள வச்சு மூடிக்கிறேன். கீப் ஃபுட் அவுட் ஆஃப் யுவர் பெட்ரூம். அவங்க சொல்றாங்க, பெட்ரூமை விட்டு உன்னுடைய சாப்பாட்டு பொருட்களை வெளியே கொண்டு வை அப்படிங்கிறாங்க. புட் அப் மோர் செல்ஃப் ஃபார் ஆல் மை ஸ்டாஃப். அவன் கேட்கறான், என் ஜாமான வைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து செல்ஃப் வேணும் அப்படிங்கிறான். Check the thrift shop for a used bookcase. Use பண்ண புக் கேஸ் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு செல்ஃப் வேணும். Make more room by giving away anything you doesn't use anymore. இப்படி அவன் சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க. அவங்க சொன்னதை எழுதிக்கிட்டாங்க, இவன் சொல்றதை எழுதிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பிரைன் ஸ்டார்ம் பண்றாங்க. ரைட் டவுன் ஆல் ஐடியாஸ், சில்லியா இருக்கலாம் அல்லது அது சென்சிபிளா இருக்கலாம், எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. கடைசியில எவாலுவேட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்னால மூக்க பிடிச்சிக்கிட்டுலாம் போக முடியாதுப்பா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் டு ஹோல்ட் மை நோஸ் எவ்ரி டைம் ஐ பாஸ் யுவர் ரூம். ஒரு ரூமை பாஸ் பண்ணும் போதெல்லாம் நான் மூக்க பிடிச்சிட்டு போகணும்னு நீ எப்படி எதிர்பார்ப்ப? அப்போ அவனா சொல்றான், அப்போ நான் இந்த நாத்த எடுத்ததெல்லாம் வெளியே கார்பேஜ்ல குப்பையில கொண்டு போட்டுட்டுமா அப்படின்னு கேட்கலாம். தட் வுட் பி எ பிக் ஹெல்ப். அப்படி செய்தேன்னா ரொம்ப நல்லது. குப்பை குப்பைல கொண்டு போடு. நம்ம வாலிப பிள்ளைல அப்படிதான் வச்சிருப்பாங்க, பாதி தோசை தின்னது அப்படியே ஒரு கார்னர்ல கிடக்கும், இந்த பக்கம் அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்ட பஃப் பாதி கிடக்கும், இதெல்லாம் எடுத்து போடுன்னு சொன்னா கோபம் வரும். ஆனா இவங்க ரொம்ப அழகா அவனோட உட்காந்து பேசுறாங்க. அடுத்தாப்புல கேக்குறாங்க, என் க்ளோசெட்ல இடமே இல்லையே அப்படின்னா அவங்க சொல்றாங்க, யூஸ் பண்ணதெல்லாம் தூக்கி வேண்டாதெல்லாம் வெளியே கொடுத்துரு. இன்னும் உனக்கு வேணும்னா அது வேண்டாத வெளியே போட்டீங்கன்னா உன் செல்ஃப்ல நீயே இடம் உண்டாக்கிக்கிடலாம். அப்புறம் கடைசியா அவங்க சொல்றாங்க, உனக்கு வேணும்னா இன்னும் இந்த வீக்கெண்ட்ல நம்ம கடைக்கு போகும்போது உனக்கு ஒரு புக் செல்ஃப் கூட வாங்கி தரேன் அப்படின்னா. உடனே அவனுக்கு ரொம்ப உற்சாகம், ஓகே நான் ஐ நீட் அ புக் செல்ஃப் அப்படிங்கிறான். இப்ப அழகா அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. ரிவ்யூ யுவர் லிஸ்ட். இப்போ திரும்ப உட்காந்து இதுல எது நம்மளால செய்ய முடியும், எது நம்மளால செய்ய முடியாது. இப்போ ஒருவேளை புக் செல்ஃப் எல்லாம் உடனே வாங்கி கொடுக்க முடியாதுன்னா நம்ம அந்த ஐடியாவுக்கு போக முடியாது. எதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவனோட சேர்ந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அது ரொம்ப வேலை வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். சோ நிறைய பிரச்சனைகளை அவங்களோட சேர்ந்தே நம்ம ஒர்க் பண்றது ரொம்ப நல்லது. நிறைய இந்த மாதிரி பிரச்சனை வரும். கடைக்கு போறோம், துணி வாங்க போறோம், கேர்ள்ஸோடையும் சரி பாய்ஸோடையும் சரி, எப்போதான் ரொம்ப ஜாஸ்தி பட்ஜெட் வச்சுக்கிட்டு தான் போவோம். ஆனா திரும்பி வரும்போது எல்லார் மூஞ்சுமே சுருங்கி போயிருக்கோம். எதனால? அங்க போய் நம்ம செலக்ட் பண்ணும்போது பயங்கர பிரச்சனை பண்ணுவானுங்க. இதை வாங்க மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். நம்ம எது வேண்டான்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் அவன் பிடிச்சுக்கிட்டு இதான் வாங்கித்தான் அப்படின்னு இருப்பான். அவன் அங்க அங்க நின்று அதெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் வாங்கி தருவேன், நான் இப்படிதான் வாங்கி தருவேன்னு சண்டைப்படாம எப்படி அவனோட கூட பேசணும் அப்படிங்கறது பேரண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ஸ்கில். அப்படியாப்பா இது இந்த மாதிரி எல்லாம் நம்ம முடியாதுல, முதலே பாதி வீட்லயே சொல்லியிருக்கணும், அடுத்த பாதி ஒருவேளை அவுட் ஆஃப் பட்ஜெட் போறான் அப்படின்னா அமைதியா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா வாக்குவாதம் வராது. வாக்குவாதத்தை குறைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். சோ இது ஒரு மெத்தட், ஒர்க்கிங் இட் அவுட் டுகெதர். நம்மளுடைய பவர் ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம வெளியே வருவதற்கு நம்ம கட்டாயமா நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். டிசைட் விச் ஐடியாஸ் யூ கேன் போத் அக்ரி டு அண்ட் ஹவு டு புட் தம் இன் டு ஆக்ஷன். ஃபைனலா எது உங்களால ஒத்து வர முடியுமோ, ட்ரெஸ்ல ஷூ வாங்குறதுல வேற என்னெல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்க. நிறைய நிறைய காரியங்களுக்கு வரும். அதனாலதான் உட்காந்து எழுதி வைங்கிற இந்த வாரம் ஃபுல்லா எதுக்கெல்லாம் நமக்கு ஆர்குமெண்ட் வருதுன்னு எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எதெல்லாம் அவங்களோட உட்காந்தே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம ஃபேமிலி ரூல்ஸ்குள்ள கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியும், எதையெல்லாம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியும், அப்படி நம்ம கண்ணோக்கி பாக்குறது ரொம்ப அவசியம். ஒருவேளை அவன் யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, அவன் ஸ்கூல்ல செக்இன் பண்ணிட்டு அவன் அங்கிட்டுங்கிட்ட அலைஞ்சுகிட்டு இருக்கான் அல்லது குளிக்காம திரியிறான், இதெல்லாமே ப்ராப்ளம் தான். எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதிட்டு ஒவ்வொன்னையா அவனோட உட்கார்ந்து சால்வ் பண்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி ட்ரை பண்ணுங்க. யாரோட அவன் ரொம்ப க்ளோஸா இருப்பானோ அவங்க அந்த டிசிப்ளினை வந்து கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எக்ஸ்பிரசிங் அப்ரிசியேஷன், லாஸ்ட் மெத்தட் வந்து எக்ஸ்பிரசிங் அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். Why people in the same family who love one another could also irritate, annoy and occasionally infuriate one another. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப எல்லாரும் நம்ம லாக்டவுன்ல உள்ள உட்காந்துருக்கோம், எல்லாம் அஸ் அ ஃபேமிலி முதல்ல மார்ச் மாசம் அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்தோம், விளையாடணும், எல்லாம் செஞ்சோம். இப்ப என்ன வந்துருச்சு, நீ பாரு நான் பாரு, நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன்னு ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்டும் வேற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள், வை டு யூ ஆல்வேஸ் டூ தட், யூ வில் நெவர் லேர்ன், வாட் இஸ் ராங் வித் யூ, இந்த மாதிரி கேள்விகளை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இதே மாதிரி தான் கத்துறோம், பிள்ளைகளோடய தான். வை டு யூ தீஸ் திங்ஸ் ஆல்வேஸ், நீ படிச்சுக்கவே மாட்டேன். நிறைய வார்த்தைகள், ரெண்டு பேரும் அனாவசியமான வார்த்தைகளை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வீடுகளில் வந்து இன்னைக்கு வந்து இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பிரஸிங் அப்ரிசியேஷன், அப்ரிசியேஷன் மூலமா நம்ம வந்து வீட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த பவர் ஸ்ட்ரகிள் இருந்து வெளியே வரலாம். சம்டைம்ஸ் யூ டிசைட் டு சே நத்திங். ஒரு சில நேரம் அந்த பொண்ணோ பையனோ பக்கத்துல வந்து நின்றுட்டு கிச்சன்ல அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்மள வந்து இரிட்டேட் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. நய 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 அவங்க சொல்றதுல ஒண்ணு கூட ஒண்ணுமே நம்மளால வந்து என்ன செய்ய முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா எல்லாத்துக்கும் அதெல்லாம் முடியாதுடா போடா, அதெல்லாம் முடியாதுடா போடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அண்ணா அவன் ஸ்துதி ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு சில நேரம் எரிச்சல்ல அமைதியா ஒண்ணுமே பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம்னு சொல்லி நம்ம வாய முடிக்கிறோம். ஆனா அதுதான் ஆப்ஷன் நம்ம சொல்லவே முடியாது. அப்படி அமைதியா இருக்கிறதுனால போயிருவானா? கொஞ்ச நேரம் அப்படி போவா, மறுபடியும் வந்து என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, ஆமாவா இல்லையா, பயன் தர போறீங்களா இல்லையா, இப்படிதான் அது கேட்டுட்டு இருப்பான். சோ இந்த மெத்தடை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஹவு கேன் ஐ எக்ஸ்பிரஸ் மை ஹானஸ்ட் ஃபீலிங்ஸ் இன் அ வே தட் வில் மேக் இட் பாசிபிள் ஃபார் த சைல்ட் டு ஹியர் மீ அண்ட் ஈவன் கன்சிடர் வாட் ஐ ஹாவ் டு சே. நம்ம எப்படி ஹானஸ்டா நம்ம என்ன ஃபீல் பண்றோம், இப்ப வந்து நம்ம நோ சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அந்த காலத்துல இல்லையா. அப்படியே நம்மளை ஒடுக்கி கொண்டு வந்து எஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு நிறைய திறமை இருக்கு. அட்வொகேட்டு ஜட்ஜ் எல்லாம் கூட அவன்கிட்ட தான் படிக்கணும், அந்த மாதிரி பேசுவான். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இன் திஸ் வீக் வென் சம்டைம்ஸ் தட் கோஸ் ஆன் இன் யுவர் ஹோம் தட் பாதர்ஸ் இரிட்டேட்ஸ் அப்செட் யூ பிளீஸ் ரைட் இட் டவுன் இன் யுவர் ஹோம். இது வந்து ஒரு ஹோம்வொர்க். இந்த வாரம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க நோட் புக்ல நேற்று என்னெல்லாமோ எழுத சொன்னாங்க, இன்னைக்கு என்ன எழுத போறீங்க, இந்த மாதிரி பவர் ஸ்ட்ரகிள் எப்பெல்லாம் வருதோ அதை வந்து எப்போ உங்களை இரிட்டேட் பண்றான், எதுக்கு இரிட்டேட் பண்றான், எப்படி இரிட்டேட் பண்றான், அதை வந்து ஒரு நோட் புக்ல எழுத போறீங்க சரியா. இதைத்தான் முதலே சொன்னேன், டெம்பர் டான்ட்ரம்னு சொன்னேன், இப்பவும் சொல்றேன், தயவு செய்து எழுதுங்க. எழுதி பார்க்காம நம்ம எதையும் சரிப்படுத்தவே முடியாது. ஸ்கூல் டேஸை மறந்துடாதீங்க. எந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னால நம்ம என்ன செய்தோம், முக்கியமான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிதான் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு மாற்றம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சைட்ல ஹோம்ஒர்க் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் பிளீஸ் டூ இட். உங்க பிள்ளைக்கு 8 வயசோ 12 வயசோ அல்லது 18 வயசோ எழுதுங்க. என்னைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை அந்த டீ டைம்ல ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு இவன் வந்து இப்படி இப்படி எல்லாம் பண்ணா, காலையில இப்படி ஆடுனா, மத்தியானம் படிக்க வைக்கிறதுக்கு இந்த கூப்பாடு போட்டான், ராத்திரி சொல்லி கேட்காம போன்லயே உட்காந்துட்டு இருந்தான், அப்ப நம்ம என்ன சொன்னோம், அவன் என்ன சொன்னான், இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம். இட் கேன் பி அ பிக் திங் ஆர் அ லிட்டில் திங், சில்லியாவும் இருக்கலாம் அல்லது பெரிய விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நம்ம எழுதணும். First, write down what you could say that you suspect would only make matters worse. முதல்ல இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம எழுதுறோம். ஒரு காரியம் அவன் செய்த உடனே நம்ம என்ன பதில் சொல்றோம், இப்ப வந்து உங்க பக்கத்துல வந்து நின்றுட்டு நான் இன்னைக்கு சாயங்காலம் வந்து வெளியே விளையாட போகணும், நான் விளையாட போகணும், நான் விளையாட போகணும், நீங்க சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு வந்து வேண்டாம், இன்னைக்கு வந்து நீ வீட்டுல இருக்கணும்னு சொல்லி. சோ இப்ப அவன் உங்களை என்ன செய்ய வைக்கிறான், நான் விளையாட போகணும், இல்ல விளையாட போகணும் கூட இல்ல, நான் 6 மணிக்கு வரமாட்டேன், 7 மணிக்கு தான் வரணும் வருவேன் அப்படிங்கறத வந்து உங்களை வந்து இரிட்டேட் பண்றான். அப்போ என்ன என்ன சொன்ன உடனே நம்ம கோபத்துல அதெல்லாம் ஒண்ணு முடியாது, நான் சொன்ன நேரத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு நாள் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் வந்து இன்னும் கொஞ்சம் எரிச்சல் தான் அடைவானே தவிர அவன் வந்து சமாதானமாக மாட்டான். அப்போ அதே சென்டென்ஸை எப்படி சொல்லலாம், இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பேரண்ட் வந்து அக்யூஸ் பண்ணி பேசுறது எப்படி பேசுறோம், Why do you always have to give me an argument when I ask you to do anything? ஒரு வேலை செய்ய சொன்னா உடனே ஒரு ஆர்குமெண்ட், இந்த குப்பையை கொஞ்சம் கொட்டிட்டு வந்துடுடா தம்பி அப்படின்னு சொன்ன உடனே சரி மம்மி அப்படின்ட்டு அவன் போக போறதே கிடையாது இல்லையா. உடனே ஒரு பதில் சொல்லுவான், ஏன் என்னைய சொல்றீங்க, ஏன் அவனை சொல்ல மாட்டீங்க, You never offer to help. All I hear from you is why me, why not him, I am busy. இதான் நீ சொல்ற பதில் இல்லையா. இது அக்யூஸ் பண்ணி பேசும்போது இப்படி இருக்கு. அதே காரியத்தை இப்ப டிஸ்கிரைபிங் ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம அவனுக்கு வெளிப்படுத்துவோம். I hate getting into an argument when I ask for help. நான் வேலை ஒரு உதவி செய்யும் கேட்கும் போதெல்லாம் நீ ஆர்கியூ பண்றது எனக்கு பிடிக்கலப்பா, ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, எனக்கு பிடிக்கல. நீ வந்து நான் சொன்ன உடனே ஒரு வேலை செய்தனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே காரியத்தை தான் சொல்றீங்க, ரெண்டும் சேம் திங். உங்க சொல்றீங்க எப்பெல்லாம் நீ சொன்னாலும் நீ என்னோட ஆர்கியூ தான் பண்ற, நீ ஒரு நாளும் நான் சொன்னதை செய்ய மாட்டேன், இப்படிதான் இருக்க அப்படின்னு நம்ம கத்துறதுக்கும், அடுத்ததுல நான் எனக்கு எப்போ எல்லாத்துக்கும் நீ என்னோட ஆர்கியூ பண்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் நீ ஒரு தடவையாவது நான் சொன்னதை செய்து என்னை சந்தோஷப்படுத்தக்கூடாது, இப்படி சொல்லும் போது அவன் பதில் என்ன சொல்றான், மாம் ஐ ஆம் ஆன் தி ஜாப், இந்த பண்றேம்மா அப்படின்னு சொல்றான். இந்த மேஜிக் நடக்குதா இல்லையான்னு வீட்டுல நீங்க செய்து பாருங்களேன். எந்த ஒரு வேலையும் நீ ஒரு நாளும் செய்ய மாட்டேனா, உட்காருனா உட்காரவே மாட்டேன், படிக்க உட்கார சொல்றேன், உட்காருனா பாரு நடந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கும், ஏன்பா ஒரு நாளாவது அம்மா சொல்றத கேட்டு கொஞ்சம் உட்கார்ந்தேன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நம்ம சாஃப்டா எடுத்து சொல்லும் போது அவனால அதை ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி அக்செப்ட் பண்ணும் போது நம்ம என்ன அதுல என்ன நம்ம என்ன யோசிக்க வேண்டியது, பேரண்ட்ஸ் சைட்ல என்ன நம்ம யோசிக்க வேண்டியது, வி ஆர் நாட் ஆஸ் குயிக் டு பிரைஸ் ஆஸ் வி ஆர் டு கிரிட்டிசைஸ். இப்ப உடனே வேலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம், எப்பா என்ன நல்லா வேலை செய்யறான், எவ்வளவு வேகமா எனக்கு கீழ்ப்படுகிறான், வேலை செய்யறான் அப்படிங்கறத விட அவன் கீழ்ப்படுகிறத வந்து நம்ம பிரைஸ் பண்ணணும், அதை மறந்துடுவோம், மறந்துடுவோம் வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். அது காமன், அந்த அப்ரிசியேஷன் கிடையாது, என்ன செய்தான் அப்படிங்கறத சொல்லி அவனை வந்து பிரைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய மேஜிக், இட்ஸ் அ மேஜிக் அல்லது இட்ஸ் அ டானிக், இட்ஸ் நாட் அ ஈஸியர் டு இட்ஸ் அ லாட் ஈஸியர் டு ஃபைண்ட் ஃபால்ட். ஏன் நம்ம பிரைஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஏண்டா செய்யல, ஏண்டா நிக்கிற, ஏமா அப்படி செய்யற அப்படி சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க செய்ததை சொல்லி பாராட்டணும்னா நம்ம கொஞ்ச நேரம் யோசித்து என்ன சொல்லி பாராட்டணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதனால நம்ம நம்மளை அறியாம எங்க போயிடுறோம், டக்குன்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போயிடும். சோ இன்னைக்கு நம்ம படித்துக் கொள்ள வேண்டியது, எப்பெல்லாம் அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு வாய்க்குல வருதோ அப்ப கொஞ்சம் நாக்க மடிச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யும் போதெல்லாம் நம்ம பாராட்டலாம், என்ன செய்யும் போதெல்லாம் நம்ம பாராட்டலாம். அப்ரிசியேஷன், இது வரைக்கும் அப்ரிசியேஷனை பத்தி நான் பேசலன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனை பற்றி பேசியிருக்கேன், பிசிக்கல் டச்சை பற்றி பேசியிருக்கோம், கிஃப்டை பற்றி பேசியிருக்கோம், இங்கே நான் பேசுறது இன்னைக்கு அஃபர்மேஷன், அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸ்டாப் கிரிட்டிசைசிங், ஸ்டார்ட் அப்ரிசியேஷன். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக உடனே நம்ம சொல்றது ஃபால்ட்டு, நல்லா யோசித்து பாருங்க, ஆனால் நிறுத்தி ப்ரைஸ் பண்ண ஆரம்பிங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வாரம் முழுசும் நான் அவனை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன், அவன் காலையில 8 மணிக்கு கிளாஸுக்கு உட்கார்ல, வாயில நமக்கு என்ன வருது, என்னடா அறிவு கட்டவனே, உனக்கு ஃபீஸ் கட்டிருக்கேன் பாரு 40,000, அறிவு இருக்கா அவனுக்கு, கிளாஸ் தொடங்கியாச்சு அட்டண்டன்ஸ் கூட கொடுக்காம அலையிற, தூங்கிட்டு கிடக்குற, இதுதான் நார்மலா தாயிட்ட இருந்தும் தகப்பன் இருந்தும் வர்ற வார்த்தைகள். தகப்பன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவார்னா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கத்துவார். ஆனா இந்த வாரம் நம்ம என்ன டிசைட் பண்ணலாம், நான் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன், அவன் தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை, பட் என்ன சொல்றேன், கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, நீ எழும்ப மாட்ட, நீ குளிக்க மாட்ட, நீ பல் வளர்க்க மாட்ட, இதெல்லாம் வந்து நம்ம பண்ற கிரிட்டிசிசம். ஆனா அதுக்கு பதிலா காட் ஹிம் ரெட் ஹேண்டட் டு பிரைஸ், எதுக்கு அவனை வந்து அப்ரிசியேட் பண்ணலாம், தேடிதான் கண்டுபிடிக்கணும். காட் ஹிம் ரெட் ஹேண்டட், என்ன நல்லா இருக்கான், என்ன ஒழுங்கா இருக்கான், இன்னைக்கு என்ன நேற்றா ட்ரெஸ் பண்ணிருக்கான், என்ன ஒழுங்கா வந்து உட்காந்து சாப்பிடறான் பிள்ளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. உங்க வார்த்தைகள் மாற வேண்டும், நம்மளுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்வோம். கடைசியா நான் தான் முடிக்கிறேன், மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் சொல்லும் போது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய ஜெனரேஷன்ல பாக்குறோம். நம்மளுடைய ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு, பிள்ளைகளை 1000 குறை சொல்றோம், அப்படி உடுத்துறான் இப்படி உடுத்துறான்னு. நம்ம போன ஜெனரேஷன் உடுத்திருந்த மாதிரியா உடுத்திருக்கோம், பேண்ட் ஷர்ட்டும் போட்டாங்க, ஆனா இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டோடய நிக்கிறோம், இன்னைக்கு எப்படி ஃபேஷன் ஃபேஷனா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், லேடிஸ் எப்படி ஃபேஷன் ஃபேஷனா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறோம், ஜென்ஸ் எப்படி பண்ணிடுறோம், 50 வயசு ஆளா 40 வயசா காட்டணும்னு நினைச்சு எவ்வளவு கார் எடுக்கிறோம், நம்ம மாத்திக்கவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா, மேக்கப் எல்லாம் போட படிச்சிருக்கோமே, ஒரு காலத்துல அதெல்லாம் கிடையாதே, சுடிதார் கொண்டோம் அதுவே பெரிய விஷயம், இன்னைக்கு சுடிதார் வந்து அப்படியே பாடி டைட்டா தானே லேடிஸ் போடுறாங்க, ஈவன் 45 இயர்ஸ் ஓல்ட் லேடி கூட தான் 35 தெரியணும் அப்படிங்கறதுக்காக டைட்டா தானே போடுறீங்க, டாப் டைட்டா இருக்குது, பாட்டம் டைட்டா இருக்குது, ஆனா நம்ம என்ன சொல்றோம், என் பிள்ளை ரொம்ப அசிங்கமா உடுத்துதுன்னு. நம்மளை மாற்றிக்கொண்டோம்ல, நம்ம உலகத்துல வந்து மற்றவங்களோட இன்னைக்கு இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நானும் ஃபேஷனா தெரியணுங்கிறதுக்காக நம்மளை மாற்றிக்கொண்டோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ பெத்த பிள்ளை ஒழுங்காகணும்னு சொன்னா நீ ஒன்னே மாத்திக்கோ, நீ ஒன்னே மாத்திக்கோ, உன்னுடைய வே ஆஃப் டாக்கிங் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு நாள் சொன்ன அடுத்த நாள் மாறிட மாட்டான், அவ்வளவு ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் எ கெமிக்கல் சேஞ்ச், பேப்பரை ஒரு லிட்மஸ் பேப்பரை உள்ள போட்டோம்னா கலர் மாறுறது. ஹீஸ் அ ஹியூமன் பீயிங், ஷீஸ் அ ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு எவ்வளவோ பியர் ப்ரெஷர், அவங்களுடைய பாடியில அவங்களுக்கு எத்தனையோ சேஞ்சஸ், ஹார்மோன் சேஞ்சஸ், எத்தனையோ காரியங்கள் அவங்க கடந்து வரும்போது ஏன் தாயம் தவக்கணும், இன்னைக்கு நம்மளை மாத்திக்க கூடாது, தேவனால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, ரெண்டு வசனம் உங்களுக்கு நான் முன்னால வைக்கிறேன். ஓகே, we must take a great effort and practice to express our appreciation to our children. இந்த வாரம் ஃபுல்லா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுவும் ஒரு ஹோம்ஒர்க். நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். முதல் ஹோம்ஒர்க் எப்போலாம் டெம்பர் டேண்ட்ரம் வருதுன்னு சொல்லி எழுதணும். ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்கோம், யாராவது சொல்ல முடியுமா? எப்போலாம் ஆர்குமெண்ட் வருது, எப்போலாம் ஆர்குமெண்ட் வந்து வருது, அந்த ஆர்குமெண்ட்டை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றேன், சரியா எக்ஸ்பிரஸ் பண்றேன், அவனுடைய வேலை அக்யூசிங்கா இல்லாம அதை வந்து நான் எப்படி என்னுடைய ஃபீலிங்கா அதை வந்து நான் வந்து திரும்ப சொல்ல பழகிறேன். அக்யூசிங்க மாத்தி டிஸ்கிரைபிங் ஃபீலிங்ஸ், அவனுடைய ஃபீலிங்ஸ் சொல்லி நான் எப்படி அவன்கிட்ட பேச பழகிறேன். வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் பேட்டர்ன் ஆஃப் கம்யூனிகேஷன். கட்டாயமா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். எப்படி இன்னைக்கு கொரோனாக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திருக்கோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் உலகத்துல நாளைக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்வதற்காக இன்னைக்கு தாயும் தகப்பனுமாகிய நம்ம மாத்திக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. மெயினா மாத்திக்கொள்ள வேண்டியது டெம்பர் டேண்ட்ரம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க இல்லையா. அடுத்தது கிரிட்டிசிசம் இல்லாம அவனை வந்து அப்ரிசியேஷன், இந்த மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஸ்டாப் கிரிட்டிசைசிங், ஸ்டார்ட் அப்ரிசியேட்டிங். இதுதான் முக்கியமான காரியம். ஹோல் ஒன் ஹவர்ல நீங்க படிச்சுக்கிட்ட பாடம் இந்த வாரம் ஃபுல்லா கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன். ஏண்டா இப்படி நிக்கிற, ஏண்டா உன் ரூம் இப்படி இருக்கு, ஏண்டா உன் புக் இப்படி இருக்கு, ஏண்டா இப்படி சாப்பிடுற, ஏண்டா கைய பாழாக்கி நிக்கிற, ஏண்டா குளிக்காம இருக்கிற, இதெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு ஒவ்வொரு நாள்ல ரெண்டு காரியத்துக்காவது மூணு காரியத்துக்காவது ஒரு பாராட்டு இருக்கணும். எப்படி பாராட்டினீங்கன்னு எழுதிட்டு வாங்க, அடுத்த வாரம் வந்து வீடியோல எனக்கு காட்டணும். அப்பதான் நம்ம உட்காந்து உட்காந்து படிக்கிறதுல பிரயோஜனமே இருக்கு. Instead of evaluating the children, learn to give appreciation. So, summarize pannunga, temper tantrums, confrontations pogonuna enala seyanum nariya paathom, dealing with feelings, punish or not to punish. Adha romba mukkiyama nama paathom, summa the corporal punishment la vidunga, adikkiradhu, midikkiradhu, kathuradhu, morattu thanama pesuradhu, naaye peyanu, adhella vittittu nee ella oru pillaya ipdi la pesuradhala vittrunga, konjam work pannunga. ஒர்க்கிங் இட் அவுட் டுகெதர், அவனோட கூட உட்காந்து எதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம், சரி வாடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ செய்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸ்பிரசிங் அப்ரிசியேஷன், இதெல்லாம் நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லா நம்ம ட்ரை பண்ண போறோம். மூணு வயசு பிள்ளையிலிருந்து 20 வயசு பிள்ளை வரைக்கும் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா, அடுத்த வாரத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து அவங்களுடைய செக்ஸ், ட்ரக்ஸ், போனோகிராஃபி இதை குறித்து அவங்கள் பேசுறாங்க. நான் என்ன பேசணுங்கிறத நீங்க இன்னைக்கு ஃபீட்பேக்ல போட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம பேசலாம். ஓகே, ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தர்றாரு, சோர்ந்து போகாதீங்க. நம்ம நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எங்க வீட்டுல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லாதீங்க. ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். வசனம் உங்களுக்காக கொடுக்குறேன், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்குனால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்மளுடைய கோபத்தனமான நிறைய பிராக்டிஸ்ல இருந்து இன்னைக்கு நமக்கு விடுதலை வேணும். நிறைய நம்மளுடைய வார்த்தைகள்ல இருந்து நமக்கு விடுதலை வேணும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வாரத்துல தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்துல கேட்க வேணும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காம தேவன் நம்மளை விடுவிக்க போயிறார். நம்மளுடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாறப்போகுதுங்கிறத நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொண்டோம்னா நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என்ன நடந்துருமோ, என் பிள்ளை என்ன செய்வானோ, இது கீழ்ப்படியே மாட்டேங்குதே, கத்திக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சோர்ந்து போய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்துவம், பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை பிளான் பண்ணியிருக்கார். ஆண்டவர் நம்மளை சும்மா இந்த உலகத்துல படைக்கல, யாரையும் எதேச்சியா படைக்கவே இல்லை. காட் ஹஸ் எ கிரேட் பர்பஸ், மறந்து போயிடக்கூடாது. ஏதோ படைச்சிட்டாரு, ஏதோ நானும் வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், நம்முடைய பிள்ளைய கொண்டு, நம்ம மகனை கொண்டு, நம்முடைய மகளை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. குமாரன் நம்மளை விடுதலை பண்ணுவார். நம்ம பிள்ளைய விடுதலை பண்ண முன்னால நம்மள இருந்து விடுதலையாக வேண்டிய அநேக காரியங்கள்ல இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த வாரம் முழுசும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறான்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ந்து களி கூறலாம். தேவன் பெரியவர். முதலாவது பாடலாக அதிசயங்களை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடினோம். அந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே இன்றைக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் நாம் தளர்ந்து போக வேண்டியதில்லை. மறுபடியும் நாம் முயற்சி எடுக்கப் போகிறோம். மாற்றும் தேவனே என்று சொல்லி பாடி முடித்தோம். நாம் அவருடைய கையின் களிமண்கள். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளிலே மாற்றம் தேவை, என்னுடைய நடக்கையிலே மாற்றம் தேவை, என்னுடைய அப்ரோச்சிலே மாற்றம் தேவை. என்னுடைய கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் அநேக மாற்றங்களை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கெஞ்சலாமா? என் பிள்ளை மாற வேண்டுமானால் தகப்பனாகிய நான் மாற வேண்டும், என் பிள்ளை மாற வேண்டுமானால் தாயாகிய நான் மாற வேண்டும். இதிலே நிச்சயமாக மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நம்மை இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பலிபீடத்திலே, ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என் குடும்பம் குட்டி பரலோகமாக மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெற்றோராக இந்த இடத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். பொறுமை இழந்து போயிருக்கிறார்களப்பா ரெண்டு பிள்ளைகளும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் போராடுகிற விதங்களிலான என்ன செய்ய போகிறோம் என்று தலையை பிய்த்து கொண்டு நிற்கிற இந்த நாட்களிலே தேவன் கிருபையா இறங்கி இந்த பெற்றோரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த மாலையில நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற வசனத்தின்படியாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் சங்கீதம் 122:7 வாசிக்கிற பிரகாரமாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானம் இல்லாமல் வீடுகளிலே போராடுகிற எல்லா போராட்டங்களையும் எல்லா பவர் ஸ்ட்ரகிள்ஸையும் இந்த வேளையிலே தானே சுட்டரித்து போடுவீராக, சுட்டரித்து போடுவீராக. தேவ அக்கினி எல்லாவற்றையும் சுட்டரித்து போடட்டும் ஐயா. தேவ கிருபை இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே கிரியை செய்கிற சமாதான குறைச்சல்களை முற்றிலுமாக நீர் அகற்றி போட வல்லமை உள்ள தேவன் அல்லவா? நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். எங்கள் அருகிலே நீர் நிற்கிறபடினாலே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தெண்டனிட்டு பணிந்து கொள்கிறோம். ஒரு விசை இந்த பிள்ளைகளை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.